நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, குழந்தைகள் தினமான இன்று இன்றைய குழந்தைகள் வருங்காலத்தில் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வாழ அவர்களுக்கு நாம் அமைத்து கொடுக்க வேண்டிய அடித்தளம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்து கூறுகின்றார் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை ஆராய்ச்சி மாணவர் எஸ் கணேசன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, நாம் இன்றைக்கி வந்து குழந்தைகள் தினத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவில் குழந்தைகள் தினம் வந்து நவம்பர் 14 அனுசரிக்கப்படுது. அது வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளாகும். இந்த வருஷம் அவருடைய 125வது பிறந்த நாள். சரி, நாம் ஏன் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளை வந்து குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம்? சிம்பிள், அவருக்கு குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். இதுதான் அதற்கான காரணம். இப்போ குழந்தை அதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏ யங் ஹியூமன் பீயிங் பிலோ த ஏஜ் ஆஃப் பியூபர்ட்டி ஆர் பிலோ த ஏஜ் ஆஃப் லீகல் மெச்சூரிட்டி. இதைத்தான் வந்து யூனிசெஃப் வந்து குழந்தைக்கான டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த டெஃபினேஷனை நான் லேசாக மாற்ற போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏ யங் லிவிங் பீயிங் ஹூ ஹாஸ் நோ வேர்ல்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் வந்து குழந்தைக்கான டெஃபினேஷனாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாம் எல்லாத்துக்குமே குழந்தை பருவத்தின் ஞாபகங்கள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் வாழ்க்கையில் அனுபவித்த ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அந்த பருவத்தில் தான் நடந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நாம் எல்லாருமே சந்தோஷமாக இருந்த பருவம் அதுவாக தான் இருக்க முடியும். நாம் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் இது பொருந்தும். இப்போ வந்து ஒரு பிறந்த குழந்தையோட பார்வை எப்படி இருக்கும்? அது வந்து எல்லாத்தையுமே ரொம்ப அதிசயமாக பார்க்கும். எல்லாமே அதுக்கு புதுசு. பார்த்திங்கன்னா அது ஒரு ஓப்பன் ஹார்ட்டட்னஸோடு இருக்கும். எதை பார்த்தாலும் புதுசாக பார்க்கும், எதை பார்த்தாலும் ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்கும், எதை பார்த்தாலும் அதுலேருந்து ஏதாச்சும் கற்றுக்க முடியுமான்னு பார்க்கும். அந்த குழந்தை வந்து சுதந்திரமாக இருக்கையில் அதுக்கு சாத்தியமாகும். இப்போ ஒவ்வொரு பருவமாக எடுத்துக்குவோம். அந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்கூலுக்கு போகாத பருவத்தில் அது மேலே நிறையா விஷயங்கள் திணிக்கப்படுறதில்ல. அது என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு விஷயமாக நுகர்வு, கேட்குறது, பேசுறது, நடக்கிறது, இப்படி எல்லாமே அது தன்னோட முயற்சியால் பிறரோட சப்போர்ட்டால் எல்லாத்தையுமே வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணும். இந்த ஆச்சரிய பார்வை தான் வந்து காலப்போக்கில் இந்த குழந்தைங்க வந்து பல விஷயங்களை தேடி போய் கற்றுக்கிட்டு தேடி போய் அதை அடைய விருப்பப்படுறதுக்கான முக்கியமான காரணமாக மாறுது. காலப்போக்கில் அந்த ஆச்சரியங்களெல்லாம் என்னவாக மாறுது, திணிப்புகளாக மாறுது. நிறையா விஷயங்களை நாம் என்ன பண்ணுறோம், இந்த குழந்தைக்கு அதை செய்யாத, இதை செய்யாத, அதை செய், இதை செய் அப்படின்னு நிறையா விஷயங்களை வந்து நம்ம அதுக்குள்ளே திணிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த திணிப்புகளுக்கு உள்ள இயங்குறதா இல்லை அதோட சொந்த யோசனைக்கு சொந்த விருப்பு வெறுப்புக்கு இயங்குறதாங்கிறது வந்து ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. அது இன்னும் பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. இயல்பாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நம்மளோட சென்சஸை வச்சு நம்ம கற்றுக்கக்கூடிய திறமைகள் வந்து நமக்குள்ளே நிறையாவே இருக்குது. அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண வச்சாவே போதும், ஒவ்வொருத்தரும் நல்லா கற்றுக்குவாங்க, ஒவ்வொருத்தரும் அந்தந்த நிலைகளை அடைவாங்க. இதை வந்து என்ன பண்ணணும், மிஸ்லீட் ஆகாமல் மிஸ்டைரக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் வந்து பெரியவர்களோட கடமை. இப்போ நம்ம வந்து குழந்தைகள் யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. குழந்தைகள் வந்து வெறும் வயதை வச்சு சொல்கிறதா இல்லை அவங்களோட மன வளர்ச்சியை வச்சு சொல்கிறதா, இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் மாறுபடும், ஒவ்வொரு உயிரினத்துக்கும் மாறுபடும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு குழந்தையுமே ஒரு புதிய குழந்தை தான், ஒவ்வொரு குழந்தையுமே ஒரு ஸ்பெஷல் குழந்தை தான். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான தகுதிகளை அமைச்சு கொடுத்தா போதும், சூழல்களை அமைச்சு கொடுத்தா போதும். அந்த வாழ்க்கையிலேருந்து அவங்க நிறையா கற்றுக்குவாங்கங்கிறது என்னோட கருத்து. இப்போ குழந்தை பருவத்தில் ஆரம்ப காலமான அந்த முதல் 3 வருடங்களை பார்ப்போம். இப்போ சின்ன குழந்தை பிறக்குது, எல்லாமே புதுசாக இருக்குது, ஆச்சரியத்தோடு பார்க்குது, நிறைய விஷயங்களை வந்து தன்னோட அப்சர்வேஷனால் கற்றுக்குது, கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுது. நிறைய நேரங்களில் வந்து அதுக்கு வாயில் பேச முடியாது, உடல் அசைவுகளால் தான் கம்யூனிகேட் பண்ணணும், அழுகையால் கம்யூனிகேட் பண்ணணும். அதையும் ஸ்ட்ராங்காக கற்றுக்குது. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுது, ஃபெயில் ஆகுது, ட்ரை பண்ணுது, ஃபெயில் ஆகுது, மறுபடியும் மறுபடியும் புது புது முயற்சிகள் எடுத்து அதுக்குன்னு ஒரு ஸ்டைலையும் அதுக்குன்னு ஒரு பாணியையும் உருவாக்கிடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அம்மாவும் இல்லை அந்த தகப்பனும் இல்லை அதை சுற்றி உள்ளவங்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. அதை புரிஞ்சிக்கும் போது அந்த கம்யூனிகேஷன் ஈஸி ஆகுது. இது வந்து இந்த போராட்ட குணம் வந்து மனுஷனுக்குள்ளே இயல்பாகவே உண்டு. அதை வந்து நம்ம குழந்தைகள்கிட்டருந்து நிறைய கற்றுக்கலாம், பார்க்கலாம். ஒரு குழந்தை, பிறந்த குழந்தை எப்படி இந்த விஷயங்களெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குதோ அதே மாதிரி நாமளும் அந்த குழந்தைய ஆச்சரியமாக பார்த்தா நம்மளும் அந்த குழந்தைகிட்டருந்து நிறையா கற்றுக்கலாம். நிறையா விஷயங்கள் வந்து நாமளும் குழந்தை பருவத்தை கடந்து வந்திருந்தாலும் காலகாலத்துக்கு வந்து குழந்தைகள் வந்து சின்ன சின்ன மாற்றங்களோடு பிறக்கிறாங்க, சின்ன சின்ன மாற்றங்களோடு இயங்குறாங்க. அப்போ அந்த குழந்தைங்க எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த மாற்றங்களை தவிர்த்து பார்த்தோம்னா எல்லா காலகட்டத்துலேயும் குழந்தைங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்குது. அது வந்து இப்போ ஒரு நிலையே எடுத்துக்கிட்டோம்னா எல்லா குழந்தைகளோட நிலையும் வந்து 0வாக தான் இருக்குது. அதாவது எப்படின்னா பேரண்ட்ஸு, அதோட ஜெனட்டிக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அதுக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும், இந்த ஹெரிடிட்டிங்கிற விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் கூட அந்த குழந்தைகள் உலகத்துக்கு பிறக்கும்போது ஒரு புது குழந்தையாக தான் பிறக்குது. அப்போ அந்த குழந்தை வந்து முழு சுதந்திரத்தோடு வாழக்கூடிய அத்தனை விஷயங்களும் இங்கே ஏற்கனவே இருக்குது. நாம் அந்த குழந்தைய கொஞ்சம் அந்த டைரெக்ஷனில் தான் போகுதான்னு பார்த்துக்கிட்டா மட்டுமே போதுமானது. இப்போது பார்த்திங்கன்னா நிறையா குழந்தைங்கள் க்ரெஷுக்கு போகுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்கூல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்கேஜி, யூகேஜி, அதுக்கப்புறம் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ப்ரீ ஸ்கூல் எதற்கு அப்படின்னா இன்னும் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு குழந்தை தன்னோட அம்மாவோட, தன்னோட அப்பாவோட, தன்னோட பேரண்ட்ஸோட, தன்னோட தாத்தா பாட்டியோட, தன்னோட குடும்பத்தோட, சமூகத்தோட அதோட இன்டிமசி வந்து ஏற்படுறதுக்கு அதுக்கு டைம் வந்து அந்த பருவத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த பருவத்தில் நிறையவே கிடைக்கும். அப்போ வந்து அந்த குழந்தை வந்து எல்லாத்தோடையும் வந்து மிங்கிளாக, எல்லாத்தோடையும் அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கிற காலகட்டம் அது. இந்த காலகட்டங்கள்லேயே வந்து அந்த குழந்தைய ரொம்ப ஃப்ரீயாக விட்டு அதோடய மைண்டை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இயங்க விட்டோம்னாவே அதுவே எல்லாத்தையும் கற்றுக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நிறையா நேரங்களில் அது இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நம்ம வந்து 25 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் அது என்னவாக இருக்கணுங்கிற கற்பனையில் அதோடய பயணத்தை வந்து நாம் திசை திருப்புகிறோம் நிறையா நேரங்களில் கைடன்ஸுங்கிற பேரில். கைடன்ஸுங்கிறது வந்து எப்படின்னா அது கரெக்டான டைரெக்ஷனில் போகுதா, நம்ம கூட்டிகிட்டு போக வேண்டாம், அது கரெக்டான டைரெக்ஷனில் அங்கங்கன்னு வழி காட்டிட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக போகும். அதே மாதிரி இந்த குழந்தைங்க வந்து அந்த பருவத்தில், அந்த இளம் பருவத்தில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவை தான் வந்து பெரிய மோட்டிவேஷனாக இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்குவாங்க. அப்போ அப்பா அம்மா மோட்டிவேஷனாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கணும்னா அப்பா அம்மா அந்த மாதிரி நடந்துக்கணும். அப்பா அம்மா அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்க அவங்கள பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஸ்மோக் பண்ணுறது கெட்ட பழக்கம்னு அப்பா சொன்னால் அப்பா வந்து அது செய்யாமல் இருக்கணும். அதே மாதிரி ஒரு பாத்திரத்தை வந்து, சுடு பாத்திரத்தை வந்து துணி பிடிச்சி தூக்கு அப்படின்னா அது அம்மா செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்து கற்றுக்குது. நிறையா நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து ஒரு மோட்டிவேஷனை எடுத்துக்குது. அப்போ வந்து அந்த பருவத்திலேயே வந்து அப்பா அம்மா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணணும். இன்னொன்று வந்து குழந்தைங்க முன்னாடி வந்து நாம் நடந்துக்கிற ஒவ்வொரு விஷயமே அந்த குழந்தை ரொம்ப ஷார்ப்பாக அப்சர்வ் பண்ணுது. அப்போ அதை வந்து உள்ளே எடுத்துக்குது. அது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அது பிற்காலத்தில் அதுக்கு பாதிப்புகளை உண்டு பண்ணுது. இளம் பருவத்திலேயே வந்து அதுக்கு நல்ல சந்தோஷமாக, ஆரோக்கியமாக பயணம் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் அமைஞ்சதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பயணம் பண்ணும். அதே மாதிரி வந்து ஸ்கூல், இன்றைக்கி ஸ்கூல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பாடங்கள், நிறைய விஷயங்கள். நான் என்ன சொல்கிறேன், எலிமெண்ட்ரி விஷயங்கள், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக் சயின்சஸ், பேசிக் விஷயங்களை வந்து அவங்க நல்லா கற்றுக்கணும். இன்னொன்று வந்து மாரலிட்டி, அதாவது ஒவ்வொரு விஷயமே வந்து அவங்க ஓகே லட்சியம் நீங்கள் செட் பண்ணுங்கள், அவங்க அந்த இடத்துக்கு போகணுங்கிறக்காக நீங்கள் அவங்கள டியூன் பண்ணுங்கள், பட் ஆனால் மாரலிட்டி தவறாமல் நடந்துக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது எல்லாத்தோட கடமையும். மாரலிட்டிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நாங்கள்லாம் படிக்கல பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூல்லலாம் மாரல் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. அந்த மாரல் சயின்ஸ் சப்ஜெக்டில் நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், யாராச்சும் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யணும், அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யணும், அதிக பிரசங்கத்தனமாக பேசக்கூடாது, எல்லாத்தையும் மதிக்கணும், எல்லா உயிர்களையும் மதிக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நடக்கணும், ரைட் ஹேண்ட் சைடில் ஓவர்டேக் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், அதாவது வாழ்வியலுக்கு தேவையான நிறையா மாரலிட்டி வந்து கற்றுக் கொடுத்தாங்க. அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நிறைய கதை சொல்லி, கதைகளை உதாரணம் காட்டி, இப்படி நிறையா விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா அந்த மாரல் சயின்ஸுங்கிற விஷயத்தையே எடுத்துட்டோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ், கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ், இது ரெண்டுக்கும் உள்ள இம்பார்ட்டன்ஸும் குறைஞ்சிருச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு கல்ச்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட ரிலேட்டடாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. நிறையா நம்ம நாட்டோட ஸ்போர்ட்ஸ் நிறையா அழிஞ்சு போச்சு. கல்ச்சரும் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் இப்போ வந்து நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நமக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் இருக்குது, நமக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் இருக்குது, அது எல்லாமே போயிடுச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர், எனக்கு பார்த்திங்கன்னா மைதானங்கள் இருந்தது, நான் விளையாடுறதுக்கான சூழல்கள் இருந்தது, நானும் தேடி தேடி போய் கிரவுண்ட் கிரவுண்டாக விளையாடினேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிரவுண்டு இல்லை, கிரவுண்டுகளாக எக்ஸிபிஷன் ஹால்களாக மாறிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்ச்சுரல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவோட தாக்கத்தில் நடக்கிற விஷயங்கள் தான் கல்ச்சுரல்ஸ். இப்போ ஒரு குழந்தைக்கான பாட்டு இருக்குதா, இல்லை ஒரு குழந்தைக்கான நடனம் இருக்குதா, இல்லை ஒரு குழந்தைகளுக்கான என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குதா. இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய டிஜிட்டல் மீடியமெல்லாம் வந்தங்காட்டி வீடியோ, பர்டிகுலராக ஆடியோ ப்ளஸ் வந்து வீடியோ கேம்ஸ், இதோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்குது. ரியாலிட்டியோட அவங்களுக்கு வாழ கற்றுக் கொடுக்குறதில்ல, நாம் ரியாலிட்டியோட அவங்களை இருக்க வைக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து நிறைய டைம் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தைய ரசிக்கிறத விட எனக்கு தெரிஞ்ச ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு பேசுறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு, செயல்படுறதுக்கு முழு சுதந்திரம் அளிக்க வேண்டும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆரம்பத்தில் பேசும்போது நாம் வந்து நம்ம பேரண்ட்ஸை மரியாதையாக பேசுகிறோம், நம்மளை சுற்றி இருக்கவங்கள மரியாதையாக பேசுகிறோம், நம்ம ஒரு ப்ராப்பர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம்னா நம்மளை இன்ஸ்பிரேஷனை எடுத்துகிட்டு அந்த குழந்தையும் ப்ராப்பர் லாங்குவேஜ் பேசும். அதே மாதிரி சில நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன லாங்குவேஜஸ் தப்பான லாங்குவேஜஸ் எடுத்துகிட்டு வந்ததுன்னா அதை நம்ம வந்து இப்படி பேசாதீங்க, இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தாவே கேட்குறாங்க. சில குழந்தைகள் அடம்பிடிப்பாங்க. ஆனால் அடத்தை வந்து நம்ம அடி தடி பண்ணி தான் அடக்கணும்னு அவசியம் இல்லை. பேசி பேசியே அந்த குழந்தைங்களை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணலாம், பேசி பேசி அதை வழி கொண்டு வரலாம், அவங்களுக்கு என்ன புரிய வைக்கணும் அவ்வளோதான். இன்னொன்று வந்து சிந்தனை, அவங்க ஃப்ரீயாக சிந்திக்க விடணும், ஃப்ரீயாக சிந்திக்கிறதுக்கான சூழல்களை ஏற்படுத்தணும். ஒன்றும் இல்லை, இப்போ எங்கள் வீட்டில் இதுவரைக்கும் வந்து கேபிள் கனெக்ஷன் கிடையாது. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா நிறையா நேரங்களில் நாங்கள் ஒன்றாவே இருக்கோம், நாங்கள் கூட்டு குடும்பம். எங்கள் கூட்டு குடும்பத்தில் நாங்கள் எல்லோரும் ஒட்டுக்காக உட்காந்து சாப்பிடுவோம். ஒட்டுக்காக உட்காந்து சாப்பிடும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட ஆஃபீஸில் நடந்தது, அன்னைக்கு வீட்டில் நடந்தது, இந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு சாப்பிடுவோம். அப்போ வந்து அதுலேயே சிரிப்பு இருக்குது, அதுலேயே எல்லாமே இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஜோக்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, சிலர் சீரியஸாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, அதில் புது புது பிரச்சனைகளையும் தெரிஞ்சுக்கிறக்கூடிய சூழல் இருக்குது. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு சிந்திக்கக்கூடிய சூழல் கொடுத்தோம்னாவே போதும். இப்போ நிறையா பார்த்திங்கன்னா ஏழைகள், மிடில் கிளாஸ், இவங்க ரெண்டு பேர் இருக்கிற சூழலில் நிறையா பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ரூம் மூணு ரூமில் வாழக்கூடிய சூழல்கள் தான் இருக்குது. அந்த சூழல்களில் வந்து அந்த குழந்தைக்கு அந்த அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய, அந்த எக்ஸ்போஷர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஃப்ரீயாக சிந்திச்சா தான் வந்து அது செயல்படுது. இது மூணுக்குமே வந்து அந்த குழந்தைக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா ஆரோக்கியமான உணவு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் சுகாதாரம், இதுக்கப்புறம் வந்து சூழல், இது மூணுமே வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதெல்லாம் கிடைக்குதாங்கிறது வந்து இன்றைக்கி வந்து நம்ம யோசிக்கக்கூடிய விஷயந்தான். இப்போ குழந்தைகளே எடுத்துட்டிங்கன்னா கூட, டவுனில் இருக்கிற குழந்தைங்களுக்கு உள்ள எக்ஸ்போஷரும் வில்லேஜில் உள்ள குழந்தைகளுக்கு உள்ள எக்ஸ்போஷரும் வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி டவுனில் இருக்கிற குழந்தைங்களுக்கான ஃபெசிலிட்டிஸும் வில்லேஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கான ஃபெசிலிட்டிஸும் வேறு வேறு மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம ஒரே மாதிரி சீராக கொண்டு வரணும். சில அட்டம்ஸ் எல்லாம் நடக்குது சமச்சீர் கல்வி மாதிரி, பட் ஆனால் அது வந்து அந்த சமச்சீர் கல்வியோட நோக்கம் வேறையாக இருக்குது, அந்த குழந்தைங்க அடைகிற நிலைகள் வேறையாக இருக்குது. அதே மாதிரி இந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் சமூகம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அந்த குழந்தைகள் வந்து ஃப்ரீயாக தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கான சூழல் வந்து நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அப்புறம் நான் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கேர்ள் சைல்டு. இன்றைக்கி வந்து கேர்ள் சைல்டு ஒரு மாதிரியும் ஆண் சைல்டு ஒரு மாதிரியும் நடத்தக்கூடிய சூழலும் இருக்குது. நிறையா இடங்கள் இருக்குது, எல்லா இடங்களும் இருக்குதுன்னு நான் சொல்லவில்லை. கேர்ள் சைல்டுக்கு வந்து எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி அதன் அடிப்படை ரைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறையா இடங்களில் அது இல்லை. பர்டிகுலராக வந்து இன்னும் வில்லேஜஸ்லலாம் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வேணும். பர்டிகுலராக வந்து ஒரு பருவத்தை தாண்டும்போது அந்த பெண்ணுக்கான சுதந்திரம் முழுமையாக அடைக்கப்படுது. இது வந்து என்னோடய பார்வை. இது வந்து சுத்தமாக மாறணும். அதே மாதிரி ஒவ்வொரு சைல்டுமே வந்து நிறைய நேரங்களில், ஒரு 33% சைல்டு வந்து பார்த்திங்கன்னா அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க, சில சைல்டு லேபராக இருக்காங்க, இந்த மாதிரி கஷ்டத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களை வந்து அதுக்கான சூழல், அது பழகக்கூடிய சூழல், நிறையா பேர்த்தோட பழகக்கூடிய சூழல், அதே வந்து நல்லவங்க கெட்டவங்கள தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல், எல்லாமே வந்து நாமளே சொல்லி கொடுத்து அதுக்கு வந்து திணித்து அதுக்கு கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. இன்னது தான் நல்லதுன்னு நாம் நடந்துக்கிற விதத்திலே ஓகே, இதுதான் வந்து சம்பவம், இப்படிப்பட்ட ஆற்றலோடு நம்ம இருக்கிறது தான் நல்லதுன்னு அது தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழிகளை மட்டும் நம்ம சொன்னால் போதுமானது. இந்த இடத்துல வந்து நான் என்னோடய பேரண்ட்ஸை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். நான் பிறந்ததுலேருந்தே வந்து எனக்குள்ளே எதுவுமே திணிக்கப்படல. எனக்கு வந்து ரொம்ப சுதந்திரம் கொடுத்தாங்க. அந்த சுதந்திரத்தை நான் இது வரைக்கும் மிஸ்யூஸ் பண்ணிக்கவும் இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் படிக்கும்போதும் சரி, நான் ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கும்போதும் சரி, நான் எந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்தாலும் சரி, அது என்னோடய வளர்ச்சிக்கும் என்னோடய அடுத்த நிலையை அடையிறதுக்கும் உதவும்னா ஃபஸ்ட்டு ஆளாக வந்து எனக்கு பின்னாடி இருந்தாங்க. அதே மாதிரி வந்து நான் கஷ்டப்படும் போதும் ஃபஸ்ட் ஆளாக வந்து எனக்கு பின்னாடி இருந்தாங்க. எந்த ஒரு காலகட்டத்துலேயும் எனக்குள்ளே அவங்க எதுவும் திணிக்கல. இன்றைக்கி நான் ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுக்கான முக்கியமான காரணமே வந்து என்னோடய பேரண்ட்ஸ் தான். என்னோடய பேரண்ட்ஸுன்னு நான் சொல்கிறது எங்கள் அம்மா அப்பா, எங்கள் சித்தி சித்தப்பா, நாங்கள் கூட்டு குடும்பத்தை சார்ந்தவங்க கட்டி இவங்க நாலு பேருமே வந்து எனக்குள்ளே நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன வயசில் நிறையா விளாண்டுட்டே இருப்பேன், குறும்பு நிறையா பண்ணுவேன். சில நேரங்களில் நான் பேசுகிற லாங்குவேஜஸ் கூட ப்ராப்பராக இருந்ததில்லை, ஆனாலுமே வந்து அதை வந்து என்னை அதட்டி அடித்து உதச்சி அவங்க திருத்தணும்னு ஒரு நாள் கூட நினச்சதில்லை. ஒரு வயசில் வந்தோன்னே, ஓ இதெல்லாம் தப்பு, நம்ம இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நானே ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் மாற்றிக்கிட்டேன். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்போர்ட்ஸ்மேன், நான் ஒரு கிரிக்கெட்டர். அப்போ நான் ஸ்போர்ட்ஸ்குள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா, படிப்பு பாதிக்கப்படக்கூடாது, ஆனால் நான் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனாக வரணும் அப்படிங்கிற எனக்கு வந்து அதோட லிமிட் தெரியாது. நான் எவ்வளோ விளையாடணும், எவ்வளோ படிக்கணும்னு. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு உதவுனாங்க. ஏன்னா என்னோடய படிப்பு பாதிக்கப்படாமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸ்போர்ட்ஸில் நான் நல்லா வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப அழகாக நேசித்த விஷயம் என்னென்னா, எங்கள் சித்தப்பா ஒரு போலீஸ்மேன், ஆனால் இது வரைக்கும் எங்களை திட்டினது கூட கிடையாது. வந்து எங்கள் மேலே ப்ரெஷர் போட தெரியும், எங்கக்கிட்ட வேலையும் வாங்க தெரியும். ஒன்றும் இல்லை, அவரோட ஒரு பார்வையில் பல விஷயங்களை கன்வே பண்ணுவார். அதே மாதிரி எங்கள் அம்மா, எங்கள் அம்மாட்டிருந்து தான் வந்து நான் கருணையை படித்தேன். எங்கள் அப்பாட்டிருந்து தான் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறத படித்தேன். எங்கள் சித்திட்டிருந்து தான் நேர்மையாக இருக்கிறத படித்தேன். என்னை சுற்றிலும் நாலு பேருமே நல்ல இன்ஃப்ளூயன்ஸ். அதே மாதிரி என் தங்கச்சிகள் எல்லாமே வந்து அவங்கவுங்க கடமைகளை சரியாக செஞ்சு வந்தாங்க. அதே மாதிரி எல்லாருமே ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. இதிலிருந்தே வந்து நான் பல விஷயங்களை படித்தேன். வீட்டுக்குள்ளேயே வந்து நான் இத்தனை பாடங்களை படித்தேன். அதையே வந்து நான் சமூகத்தில் அப்ளை பண்ணுறேன். நான் போகிற சின்ன சின்ன இடங்களில் என்னோடய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். நான் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பழகிறேன், எல்லாத்துக்கிட்டையும் நேர்மையாக இருக்கிறேன். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, யாரையும் காயப்படுத்துறதில்ல. இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் அடிப்படைகள் எனக்கு கரெக்டாக அமைஞ்சதுனால நான் ஒவ்வொரு விஷயத்துலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது. நான் ஒரு பையன், எங்கள் வீட்டில் நாலு பெண்கள், எங்கள் எல்லாத்தையுமே சமமாக தான் பார்த்தாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, சூழல்கள் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அந்தந்த இடங்களுக்கு போவோம். இது எல்லாமே எனக்கு ஈஸியாக கிடச்சிது, ஆனால் வந்து நிறைய பேர்த்துக்கு இது கிடைக்கிறதில்ல. அவங்களுக்கெல்லாம் இது கிடைக்கணும், அதுக்கான புரிதல் இருக்கணும். அதே மாதிரி கல்வி, ஒரு வேலை வாங்குறதுக்கு மட்டுமே கல்வி இல்லை, ஒரு வேலை வாங்கிட்டு வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதுக்கானது மட்டும் கல்வி இல்லை, அறிவை பெருக்கிக் கொள்றதுக்கு மட்டும்தான் கல்வி. அதுக்கப்புறம் வாழ்கிறது வந்து உங்களோட திறமை. வேலைக்கு போகிறதுக்கு எவ்வளோ அறிவு தேவை, சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ அறிவு தேவை, இப்படின்னு நம்ம தனித்தனியாக பட்டியலிட்டு வச்சுருக்கோம். என்னன்னு கேட்டால், நேசிக்க வேண்டிய விஷயங்களை நாம் நேசிக்கிறதே இல்லை. சக உயிரங்களான செடி கொடிகளுக்கு நம்ம என்றைக்கு மதிப்பு கொடுக்குறோம், மிருகங்களுக்கு என்றைக்கு மதிப்பு கொடுக்குறோம்? எந்நேரம் பார்த்தாலும் ஒருத்தர் டிஸ்கவரி சேனல் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு, ஆனால் ஒரு நாயை கண்டால் கல் எடுத்து வீசுகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செடியோட மகத்துவத்தை பற்றி கற்றுக்கிறாங்க. எத்தனை பேர் செடி வளர்க்குறாங்க, இல்லை செடிகள் இடத்துல போய் பக்கத்தில் நின்று அந்த செடியை எத்தனை பேர் பார்க்குறாங்க. அதே மாதிரி மாராலிட்டி வந்து சின்ன வயசில் வந்து உங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படலைன்னா அது அப்புறம் பிற்காலத்தில் அது வர்றது கஷ்டம். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி டிராஃபிக்கில் பாருங்கள், எத்தனை பேர் வண்டி ஓட்டுறோம், வண்டி ஓட்டுறவங்க அத்தனை பேரும் டிராஃபிக் ரூல்ஸை கடைப்பிடிக்கிறோமா? நானெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் கடைப்பிடிக்கிறேங்க. வண்டியை இப்படி தான் ஓட்டணும், இவ்வளோ ஸ்பீடில் தான் ஓட்டணும், லைசன்ஸ் இல்லாதவங்க ஓட்டக்கூடாது, இப்படி தான் முந்தணும், பொறுத்திருந்து போகணும், இப்படிங்கிற விஷயமெல்லாம் அங்கே இல்லவே இல்லை, ரோட்லேயே இல்லை. அதே மாதிரி குப்பை கொட்டுறது, நீங்கள் எங்கே கூட குப்பை கொட்டுறீங்களோ அதே இடத்துல தான் அந்த குழந்தையும் போய் குப்பை கொட்டும். இப்போ நீங்கள் குப்பையை ப்ராசஸ் பண்ணி குப்பையை கொண்டு போய் இப்படி எடுத்துகிட்டு போய் போடலாம் அப்படின்னு கற்றுக் கொடுத்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை கரெக்டாக பண்ணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டாம், நீங்கள் நாலு நாள் எடுத்துகிட்டு போங்க, அந்த குழந்தைய கை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் குப்பையை போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணும். அதே மாதிரி படிப்பு வந்து திணிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், விரும்பி படிக்க வைங்க. என்னன்னு கேட்டால், ஒரு விந்தையாக பாருங்கள், எல்லா விஷயமும் ஒரு விந்தையாக கற்றுக் கொடுங்க. ஆஹா பாரா, நீராவி எல்லாம் வந்து கீழேருந்து மேலே போகுது அப்படிங்கிற ஒரு விந்தையை, தண்ணி எப்படா மேலே நம்ம பூமியில் ஊற்றுறோம் அது எப்படி கீழே போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம், நம்ம வேருக்கு தானே தண்ணி ஊற்றணும், எப்படி செடிக்கு மேலே வந்தது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமே நம்ம விந்தையாக பார்த்து விந்தையாக கற்றுக் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கற்றுக்குவாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு தடவை சொன்னால் புரியும், ஒரு குழந்தைக்கு பத்து தடவை சொல்லணும், அந்த பத்து தடவை சொல்கிற குழந்தைக்கு நீங்கள் பத்து தடவை சொல்லி தான் ஆகணும். ஆனால் புரிய வைங்க, புரிய வச்சாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா காம்ப்ளெக்ஸ் விஷயங்களும் ஈஸியாக சால்வ் ஆகும். ஒன்று, அதே மாதிரி வந்து மார்க்கு, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மார்க் வாங்கணும், 90% தாண்டினா தான் ப்ரொஃபஷனல் கோர்ஸு. அதே மாதிரி நம்ம நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா படிப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டாவே டாக்டர், இன்ஜினியர், வக்கீல் இப்படி ஒரு சில படிப்புகளை தான் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸே சொல்கிறேன். ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அன்றாடம் தோற்றுக்கிட்டு இருப்போம், டெய்லி தோப்போம், அடுத்த நாள் வந்து புதுசாக வந்து ஆரம்பிப்போம். அப்புறம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தவற திருத்திட்டு வந்தால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இப்படி வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸோட எக்ஸ்போஷர் வந்து ரிசர்ச்சுக்கு நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுத்தது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கையில் நிறையா வந்து டீம் கேம்ஸில் இருந்தாங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்ச்சுரல்ஸ் வந்து நம்ம வந்தது காரணமே என்னென்னா, இந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து வர்றவங்கெல்லாம் ஒன்று சேரணும், என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கி என்ஜாய்மெண்ட்டுங்கிறதே தவறாக பார்க்கப்படுது. ஒன்று, சினிமாவுக்கு போகிறதா என்ஜாய்மெண்ட்டு, சினிமா பாடல்களில் கேட்குறதா என்ஜாய்மெண்ட்டு, சினிமாவை பற்றின விஷயங்களை பேசுகிறதா என்ஜாய்மெண்ட். எல்லா இடத்துலையும் சினிமா வந்து நமக்குள்ளே ஊடுருவிடுச்சு. என்னன்னு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் க்ரியேட்டிவிட்டி இருக்குங்க. ஒவ்வொரு மனுஷனும் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் அழகு தான், ஒவ்வொரு மனுஷனுமே வந்து ஒரு புதியவன் தான். அப்போ வந்து நம்ம லைவாக பார்க்குற விஷயங்களை ரசித்தோம்னாவே போதுமானது. இந்த ரசனைகளை குழந்தை பருவத்திலேருந்தே வளர்த்துக்கிட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க ரியாலிட்டியில் வாழ்வாங்க. நிறைய நேரங்களில் ஃபேண்டசி வேர்ல்டில் வாழ்கிறவங்க தான் வந்து இன்றைக்கி வந்து குழந்தைகளாக இருக்காங்க. இப்போ நிறையா நிகழ்ச்சிகளில் பார்க்குறோம், எல்லாமே வந்து போட்டி மனப்பான்மை, நான் இவனை விட பெட்டராக இருக்கணும், அவன் இவனை விட பெட்டராக இருக்கணும். இந்த கம்பேரிசனும் வந்து ரொம்ப தவறான விஷயம். எதுக்கு கம்பேர் பண்ணும்? ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமானது தான், அதுக்குன்னு தனித்திறமைகள் இருக்குது, அது தனித்தனியாக ஒவ்வொரு விஷயமும் செஞ்சு அது ஜெயிக்கக்கூடியது தான். எல்லாத்துக்குமே பயிற்சி முக்கியம், பொறுமை முக்கியம், பொறுமையும் பயிற்சியும் கவனமும் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா குழந்தைங்களும் வின்னர் தான். இதில் வின்னர் ஃபெயிலியர் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாருமே வின்னர் தான். என்னை பொறுத்தளவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் இன்றைக்கி ஜெயிக்கிறான், நாளைக்கு இன்னொருத்தன் ஜெயிப்பான், இது ஒரு ரொட்டேஷன் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நாம் ஒரு நிலையை அடையிறோம், ரெண்டு நாள் கழித்து இன்னொருத்தர் அந்த நிலைக்கு வருவாங்க. எல்லாருமே அந்த நிலையை அடையக்கூடிய தகுதிகளோடு தான் வந்திருக்கோம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைங்களை வந்து ஃப்ரீயாக யோசிக்க விடுங்க. நிறையா நேரங்களில் நான் வந்து என்கிட்ட வந்து கவுன்சிலிங் வருவாங்க, குழந்தைங்க வந்து கேட்பாங்க, சார் நான் எந்த கோர்ஸ் படிக்கிறது அப்படின்னு. இப்போ ரீசண்டாக கூட ஒருத்தர் வந்தார், அவர் பிகாம் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காரு. சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு எப்படி பிகாம் சூஸ் பண்ணாருன்னு தெரியல, பார்ட் டைமில் படிக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பையன் 10th 405 வாங்கியிருக்கான், 97 சயின்ஸில் வாங்கியிருக்கான். அவனும் பார்த்திங்கன்னா காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கைடன்ஸ், தவறான கைடன்ஸ். அவனுக்கு சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனோட சீனியர் ஒருத்தர் சொல்லியிருக்கார், காமர்ஸ் படித்தா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், ஈஸியாக வேலை கிடச்சிடும். இதெல்லாம் வந்து தவறான கைடன்ஸ். அந்த பையனுக்கு சயின்ஸ் பிடிக்குங்கும்போது, அவன் சயின்ஸில் 97 எடுத்திருக்காங்கும்போது, அவங்ககிட்ட நான் சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சயின்ஸை பற்றி அவன் அப்டேட்டடாகவே இருக்கான். நிறையா விஷயங்கள் சயின்ஸை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கான். உதாரணத்துக்கு எங்கள் ஊரில் எத்தனை பறவைகள் வந்து போகுதுன்னு கேட்டால் அழகாக சொல்கிறான் அந்த பறவைகள் பேரோடு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கிற குழந்தைய வந்து நம்ம தப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம். இன்னொன்று என்னன்னு கேட்டால், உங்கள் குழந்தைக்கு ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆழமான நேசம் இருக்குது, ஆழமாக ஒரு விஷயத்தை நேசிக்குதுன்னா அந்த குழந்தைய நீங்கள் அதில் விடுறது தான் பெட்டர். இது பேரண்ட்ஸுக்கு அறிவுரை சொல்கிறதுக்காக சொல்ல, இது இதெல்லாம் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறேன். அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா உணவு, செக்யூரிட்டி. இன்றைக்கி உணவு கூட கிடைச்சிருதுன்னு சொல்லலாம், ஒரு சிலருக்கு கிடைக்கிது, ஒரு சிலருக்கு கிடைக்கிறது இல்லை. பாதுகாப்புங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஷேர் ஆட்டோவில் ஏற்றி விட்றோம், அங்கேருந்தே அதுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. ரோடு கிராஸ் பண்ணுறது, ஷேர் ஆட்டோவில் ஸ்கூலுக்கு போகிறது, அப்புறம் அந்த ஸ்கூலுகளில் அடி வாங்குறது, ஸ்கூலுகளில் படிக்கிறது, திருப்பி வந்தோன்னா டியூஷன் போகிறது, இப்படின்னு வந்து அதுக்கு ரெகுலராக மோனோடோனியாக சில விஷயங்களை நம்ம திணிச்சிடும். வாழ்க்கைங்கிறது ஸ்டீரியோடைப்பாக இருந்துச்சுனாவே வந்து நமக்கு வந்து எதுவுமே நல்லா செய்ய முடியாது. புதுமைகள் இருந்துக்கிட்டே இருக்கணும், அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். புதுப்பிக்கிறதுக்கான டைம் இல்லை, டைம் நம்ம கொடுக்கணும். அந்த டைம் கொடுத்தா தான் வந்து அது ஒவ்வொரு விஷயத்துலையும் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டு புதுசு புதுசாக அது யோசிக்கும், புதுசாக சிந்திக்கும். அதே மாதிரி நிறையா நேரங்களில் குழந்தைகளோட தோல்வியை நம்ம எப்படி பார்க்குறோன்னு பார்ப்போம். குழந்தைகளோட தோல்விகளை நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியே இல்லை. நாம் 1000 தோற்றுருப்போம், ஆனால் குழந்தைகளோட தோல்விகளை நம்ம பார்க்குறக்கு ரெடி இல்லை. நான் என்ன நினைக்கிறேன், தோக்கிறது வந்து இயல்பு, தோற்றா தான் வந்து அடுத்த வெற்றிக்கே அடி எடுத்து வைக்க முடியும். ஆனால் வந்து அதே தவிர திருப்பி திருப்பி செய்யாமல் தோல்வி எதனால் வந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தோல்வியிலேருந்து விடுபடணும். லைஃபே பார்த்திங்கன்னா நிறையா முடிச்சுகள் தான், அந்த முடிச்சுகளை அவிழ்த்துட்டே போய் அந்த கடைசியில் அந்த சுவாரஸ்யமான எல்லையை தொடர்றதான் வந்து எல்லாத்தோட குறிக்கோளும். அதனால் வந்து இந்த முடிச்சுகளை வந்து அவிழ்க்கறக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு விதமான முடிச்சுகள் கொடுக்கப்படுது. அந்தந்த முடிச்சுகளை அவங்கவுங்க அவிழ்த்துக்குவாங்க. அதை வந்து கரெக்டாக அவங்க அவிழ்த்துட்டு போகிறாங்களா, இல்லை அந்த முடிச்சியே விட்டுட்டு இன்னொரு முடிச்ச போடுறாங்களாங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது. அதே மாதிரி வந்து சுகாதாரம், சுகாதாரம் இல்லாத இடத்துல முதல் முதல் பாதிக்கப்படுறது குழந்தைகள் தான். ஸோ நான் சொல்கிறது சூழல், சுகாதாரம் மட்டும் இல்லை. சாயங்காலம் போகிறேன் நான், 7 போகிறேன், 7 போனால் சுற்றிலையும் பார்த்திங்கன்னா நாடகம் ஓடிட்டுருக்கும், டிவி நாடகம் பார்த்திங்கன்னா அதே ரூமில் அந்த குழந்தை உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த குழந்தைக்கு எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீங்க? அப்போ அந்த மாதிரி நேரங்களில் அனுசரணை ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் என் பேரண்ட்ஸை பற்றி மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். எங்கள் வீட்டில் டிவி இல்லாதனால அதை பற்றி கவலையே எங்களுக்கு இல்லை. நாங்கள் படிக்கிறோன்னா அவங்க வந்து தனி ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா நாம் ஒழுங்காக படிக்கிறோமான்னு கூட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கவனம் திரும்புதா, நம்ம என்ன பண்ணுறோங்கிறதெல்லாம் கூட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் தோழமை, தோழமைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சக குழந்தைகளோடு விளையாடுறது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, விளையாட்டு, கல்ச்சுரல்ஸ் இது ரெண்டு தான் வந்து நிறைய புது புது ரிலேஷன்ஷிப்ஸை உருவாக்கி கொடுக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ரெண்டுக்கான இடமுமே அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதில்ல, அது ரெண்டுக்கான தளங்கள் அமையணும். இதில் வந்து என்னென்னா, ஒருத்தன் வெற்றி பெற்றான், ஒருத்தன் தோல்வி விட்டுறான் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு பல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லாமே வெற்றியாளர்கள் தான். அதே மாதிரி எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கணும். இதில் மட்டும் இல்லை, படிப்பு, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைச்சிருந்தா எல்லாருமே மேதைகள் தான், எல்லாருமே வந்து கரெக்டாக வந்துடுவாங்க. என்ன முன்ன பின்ன ஆகலாமே ஒழிய எல்லாரும் எல்லா நிலையும் அடையக்கூடிய தகுதியோடு தான் பிறக்கிறாங்க. அதனால் நான் வந்து குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே என்ஜாய் பண்ணி செய்யுங்க, கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸாக இருங்க, நிறைய கற்றுக்குங்க, தப்பு பண்ணுறதுக்கு பயப்படாதீங்க, ஆனால் அதே தப்பை திருப்பி செய்யாதீங்க, புதுசு புதுசாக யோசிங்க, புதுசு புதுசாக செய்யுங்க. அதே மாதிரி இந்தியாவில் நீங்கள் எல்லாருமே வந்து சூஸ் பண்ணாத ஒரு ஏரியா ஒன்று இருக்குது, என்னென்னு கேட்டிங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒன்று ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். வாய்ப்புகள் அமையும் போது அவன் அந்தந்த இடத்துக்கு போகும்போது அவன் வந்து அந்த விஷயங்களை கொண்டு வரான் வெளியில். நான் என்ன சொல்கிறேன், அதே தான் படிப்பாக சொல்லி கொடுக்கப்படுது. இன்றைக்கி வந்து ஆராய்ச்சிக்கு வந்து நிறையா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் வந்து ஒவ்வொரு குழந்தையுமே வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் தான். அந்த ஆராய்ச்சியாளரை வந்து அந்த குழந்தைக்குள்ளே இருக்கிற ஆராய்ச்சியாளரை தொலைச்சிட வேண்டாம். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து குழந்தைகளாக இருக்க தான் ஆசைப்படுறோம். எல்லா வயசுலேயும் நம்ம குழந்தையாக இருக்கிறதுல தப்பு கிடையாது, லிமிட் இருக்குது. குழந்தையாக பார்க்குறதுல தப்பு கிடையாது, குழந்தையாக கற்றுக்கிறதுல தப்பு கிடையாது, நம்ம குழந்தையாக நடந்துக்கிறதுலையும் தப்பு கிடையாது. அந்த லிமிட்டோடு நம்ம எல்லாத்தையும் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நல்லா இருக்கலாம். இன்னொன்று, என்தூசியாசம் எங்கே அதிகமாக இருக்குதுன்னா குழந்தை பருவத்தில் தான் இருக்குதுன்னு இல்லை. குழந்தையாக 60ல இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த என்தூசியாசம் கிடைக்கும். அந்த என்தூசியாசத்தோடு வாழும்போது நான் நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன், 50 வயசு இருக்கும், 55 வயசு இருக்கும், இல்லை 60 வயசு இருக்கும், சூப்பராக ஜோக் அடிப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாத்துக்கூடையும் நல்லா பேசுவாங்க. நாம் அவங்கள கண்டுக்காமல் போனால் கூட ஹாய் கணேசன் என்ன கண்டுக்காமல் போகிறீங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன மெச்சூரிட்டி இல்லாமல் இல்லை, அவங்க வந்து இன்னும் ஜாலியாக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுகளில் பாருங்கள், அப்பா மகன், தாத்தா, பேரன், இந்த மாதிரி எல்லாம் பாருங்களேன், குழந்தைங்களாம் விளையாண்டுக்குவாங்க. அதெல்லாம் வந்து பார்க்குறக்கு மட்டும் இல்லை, அது வந்து ரியாலிட்டிகள் இருந்தாலும் நல்லது தான். எல்லா குழந்தைகளுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது என்னோடய பிரார்த்தனை. அதே மாதிரி இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் என்னோடய நன்றி, என்னோடய பேரண்ட்ஸுக்கு பர்டிகுலராக, ஏன்னா எனக்கு குழந்தை பருவம் கொடுத்தது அவங்க தான். அவங்களுக்கு என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுட்டு, அதே மாதிரி நான் குழந்தையாக இருக்கும்போது எனக்கு பல பேர் பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க, பல பேர்த்துக்கிட்டிருந்து பல விஷயங்களை நான் எடுத்திருப்பேன். அவங்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு, அனைத்து குழந்தைகளுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, என்னோடய ஒரு விருப்பம் என்னன்னு கேட்டால், நம்ம நாட்டில் எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாம் சமமாக கிடைக்கணும். அது எல்லாமே நடந்துருச்சுன்னா சந்தோஷம். நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலக அளவில் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல உணவு, ஆரோக்கியமான வாழ்விடம், நல்ல ஆரோக்கியம், இது மூணுமே வந்து கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க வையம். தேங்க்யூ.
இதுவரை இன்றைய குழந்தைகள் வருங்காலத்தில் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வாழ தேவையான அடித்தளத்தை நாம் எவ்வாறு அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பது பற்றி கூறினார் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை ஆராய்ச்சி மாணவர் எஸ் கணேசன் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 0422243105 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.